தேவனின் கிருபை நிறைந்த இக்காலை வேளையில் மனப்போராட்டத்தோடு இந்நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர்களே, உங்களை பார்த்து இயேசு கூறுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. எனவே உங்கள் பாரங்களை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு இன்றைய செய்தியை கேட்போமா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டுமென்ற ஆசையோடும் தாகத்தோடும் வேத புத்தகத்தோடு குறிப்பேடுகளோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தினாலே அனுதினமும் தேவனே உங்களை வழி நடத்துவாராக. இந்நாட்களிலே செப்பனியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றும் செப்பனியா 3:10 முதல் சிந்திப்போம். கவனிங்கள், வாசிக்கிறேன். செப்பனியா 3:10. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். இந்த வேத வசனம் பல விதங்களிலே விளக்கப்படுகிறது. இதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு விளக்கம் என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டி எத்தியோப்பியாவிலே இருக்கிறது, அது எருசலேமிற்கு அப்பொழுது காணிக்கையாக கொண்டு வரப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் செப்பனியா இந்த காரியத்தை மனதிலே கொண்டு இவ்வாறு சொல்லியிருப்பார் என்று எண்ணுவதற்கு இடமில்லை. இன்னும் சிலர் எத்தியோப்பியாவிலே அல்லது அபிசீனியாவிலே காணப்படுகின்ற ஒரு இனம் பால்சாஸ். இந்த வார்த்தையும் பெலிஸ்தியர்கள் என்ற வார்த்தையின் அடிப்படை வார்த்தையிலிருந்து வந்தது என்றுதான் சொல்கிறார்கள். ஞாபகம் இருக்கிறதா, பெலிஸ்தியர்கள் என்ற வார்த்தைக்கு இடம்பெயர்ந்து வந்தவன் என்பது அர்த்தமாகும். இவருடைய தோற்றம் இஸ்ரவேல் தேசம் என்று இவர்கள் உரிமை கோருகிறார்கள். அதாவது அவர்கள் இஸ்ரவேலர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்கள் என்பது இவர்களை குறிக்கிறது என்று வாதிடப்படுகிறது. வேறு சிலர் இந்த வசனம் உலகத்திலே உள்ள தேசங்களிலிருந்து மனமாற்றம் அடைந்தவர்கள், சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களை அவருடைய தேசத்திற்கு கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறதை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது என்று கூறுவார்கள். ஆனால் நம்முடைய கருத்து என்ன என்றால், எத்தியோப்பியா 1000 வருட அரசாட்சியிலே நுழையும். அதுவே நாம் பார்க்க வேண்டியதிலே முக்கியமானது. அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கை இயேசு கிறிஸ்துவாகிய பலியே. அதாவது அவர்கள் அவருடைய மீட்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அங்கே வருவார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமது மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதே இன்றைக்கும் முக்கியமானது. அவரை ஒரு தலைவர் என்றோ உலகத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிற அநேக கடவுள்களுள் ஒரு கடவுள் என்றோ எண்ணுவது தவறு. அவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்பதை விசுவாசித்து அவர் எனக்கும் மீட்பர் என்று விசுவாசிப்பதே சிறந்தது. தொடர்ந்து செப்பனியா 3:11 பாருங்கள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கிவிடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். இங்கே தேவன் தம்முடையவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் அவர்களை நியாயம் தீர்க்க ஒரு காரணம், அவர்கள் தங்களுடைய இழிவான கேடான செய்கைகளிலே வெட்கம் கொள்ளவில்லை என்பதே. அவர்கள் அதை குறித்து லேசாக எடுத்துக் கொண்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலே திருப்தியடைகின்ற நிலைமைக்கு ஒருபொழுதும் போவதில்லை. நீங்கள் ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதென்றால், ஒன்றை நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே அல்ல. கெட்டகுமாரன் பண்டியின் கூட்டிலே ஒருபொழுதும் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அவன் தகப்பனுடைய குமாரனாக இருந்தபடினாலேதான் அவன் என்ன சொன்னான், நான் என் தகப்பனுடைய வீட்டிற்கு போவேன் என்று சொன்னான். அவன் பன்றி அல்ல என்பதை இது வெளிப்படுத்தியது. பன்றி பன்றி கூட்டை விரும்பும், ஆனால் தேவனுடைய குமாரர்கள் தேவனுடைய வீட்டைத்தான் விரும்புவார்களே ஒழிய பன்றி கூட்டை விரும்புகிறதில்லை. குமாரன் தகப்பனுடைய சுபாவத்தை உடையவனாக இருந்தபடியினால் குமாரன் தகப்பனுடைய வீட்டிற்கு போக விரும்பினான். தேவன் ஒன்றை இங்கே தெளிவுபட கூறுகிறார். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களை குறித்த துக்கமோ கவலையோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் பிள்ளை இல்லை என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே இருப்பீர்கள் என்றால் இந்தே ஆண்டவரே சமூகத்திலே தனித்து போய், ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கத்தக்கதாக என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடும் என்று கேளுங்கள். உங்கள் பாவங்களை உண்மையான மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் மீண்டும் எனக்கு தாரும் என்று கெஞ்சுங்கள். அது மட்டுமல்ல, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அனுதனமும் கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பாவமான அழுக்கு நம் அருகே வந்தாலும் அதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். இந்த வசனத்திலேயே, அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன், நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய் என்றும் பார்க்கிறோம். இது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் நாளை குறித்து சொல்கிறது. இப்பொழுது செப்பனியா 3:12 வாசிக்கிறேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். பாபிலோனியர்கள் யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து சென்றபொழுது 3 முறையாக சிறைப்பிடித்து சென்றார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரையும் பிடித்துச் செல்லவில்லை. ஏழைகள், நெருக்கப்பட்டோர், முடவர்கள் போன்றோரை அவர்கள் பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லவில்லை. இவர்கள் எவ்வாறு உணர்ந்திருப்பார்கள் என்பதை உங்களாலே கற்பனை செய்திட முடியும். பாபிலோனுக்கு அடிமைகளாக பிடிக்கப்பட்டு போவது பயங்கரமான காரியம். அதே வேளையிலே அங்கே எருசலேமிலேயே விட்டுவிட்டு போவதும் மோசமான நிலைமைதான். தேவன் இங்கே சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை காப்பாற்ற நோக்கமுடையவராயிருக்கிறேன். ஆம், தேவன் சிறுமைப்பட்டவர்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் ஏழைகள் நியாயமான நடத்துதலையும் சரியான நடத்தப்படுதலையும் பெறுகிற ஒரு நாளை தேவன் நியமித்திருக்கிறதாக சொல்வதை பார்க்கலாம். ஏழைகள் உதவி பெறுவதற்கு வழியை உண்டாக்கக்கூடிய ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீங்கள் ஒருவேளை ஒரு ஏழையாக தேவையுள்ள ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் அவரிடத்திலேயே நீங்கள் செல்ல வேண்டும். உங்களுக்கு உதவ அவரால் மாத்திரமே முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, என்னை குறித்து இந்த உலகத்திலே யார் கவலைப்படப் போகிறார்கள், யார் எனக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடும் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை ஒருமுறை கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறார். அவர் ஏழைகளுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். கஷ்டப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே கரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து செப்பனியா 3:13 பாருங்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை என்று இங்கே வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் மீதியானவர்களை உடையவராய் இருக்கிறார். 1000 வருட அரசாட்சியிலே மீதியானவர்கள் மிக அதிகமான பேர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயிலே கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஜனங்கள் கூட பாவத்திற்கு அடிபணிந்து போவதுண்டு, ஆனால் நிரந்தரமாக அல்ல. அவர்களால் தொடர்ந்து பாவத்திலே வாழ முடியாது. அவர்களுடைய கால்கள் வேண்டுமென்றால் அழுக்காகலாம். அவர்கள் வேண்டுமென்றால் பன்றியின் கூடு வரைக்கும் செல்லலாம், ஆனால் அவர்கள் பன்றி கூட்டிலேயே இருந்துவிடப் போவதில்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். இவை எல்லாமே தேவன் தம்முடைய ஜனங்களை மீண்டும் தன் தேசத்திலே வைத்து அவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்கும் காலத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்திலே நடந்ததை, நடந்து கொண்டிருப்பதை இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பயப்படுத்துவார் இல்லாமல் அவர்கள் புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுவது இன்று உண்மையாகிவிட்டதா? இல்லை பிரியமானவர்களே, இஸ்ரவேல் இதை இப்பொழுது உடையதாக இல்லை. இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது பயப்படுத்துவாரால் துன்புறுகிறது. நாம் இப்பொழுது ராஜா பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் நாளை குறித்து சொல்லப்படும் காரியங்களை பார்க்கப் போகிறோம். செப்பனியா 3:14-15 வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்பொழுது தீமையானது அகற்றப்படும். மேலும் ஏசாயா 11:9 சொல்லப்பட்டிருப்பது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். தொடர்ந்து செப்பனியா 3:16 பாருங்கள். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். பிரியமானவர்களே, இப்பொழுது எருசலேம் பயப்படுகிறதற்கு காரணங்கள் உள்ளன. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அந்நாளிலே அது எதற்கும் பயப்பட தேவையில்லை. எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். அதாவது கர்த்தருக்காக சுறுசுறுப்புடன் செயல்படு என்று சொல்லுகிறார். வசனம் 17 பாருங்கள். இது மிக ஒரு அற்புதமான வசனம். வாசிக்கிறேன். செப்பனியா 3:17. உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவன் ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். நம்மை புதிய நாளின் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக இருளாகிய நியாய தீர்ப்பின் வழியாக நம்மை நடத்தி வருகிறார். அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கும் நாள் வரவேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் அவர் செய்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். உங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாரா என்பதை குறித்து கருத்தாக நான் யோசிக்கிறேன். ஒருவேளை அவர் நம்மை பார்த்து, அவன் இன்னமும் பூரணமடையவில்லை, அவன் முதிர்ச்சி அடைந்தவனாக தெரியவில்லை, அவன் தவறுகளினாலே நிறைந்திருக்கிறான், அவன் எந்த நேரத்திலேயும் வழிவிலகி சென்று விடுவான் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே ஒருவேளை இருக்கிறோம். தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்க முடியாது. ஆனால் நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது நாம் அவரைப் போலவே இருப்போம். அவர் நம்மை அறுவை சிகிச்சை அறைக்கு எடுத்துச் சென்ற பின்னர் அவ்வாறு அவரைப் போலவே நாம் மாறுவோம். அப்பொழுது அவர் நம்மை அவரிடத்திலே சேர்த்துக் கொள்வார். இது எவ்வளவு அருமையான மகிமையான ஒரு காரியம் இல்லையா? ஒருவேளை இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறி செல்லும் பாவைகளுக்காக ஆண்டவர் நம்மை சிட்சிக்க வேண்டியதிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அன்று அவர் அமர்ந்திருக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்மை குறித்து அவர் சந்தோஷப்படப் போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்று கர்த்தர் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறவராயிருக்கிறாரா, அல்லது இன்றைக்கும் உங்களை பார்த்து அவர் துக்கப்படுகிறவராயிருக்கிறாரா? என் அருமையான மகனை, என் அருமையான மகளை நான் எவ்வளவு அருமையாக நடத்தி கொண்டு வந்தேன், ஆனால் இப்படி அவன் பின்வாங்கி போய்விட்டானே, நான் அவனை என்ன செய்வது என்று சொல்லி நம்மை குறித்து அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறாரா? ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது அவர் நம்மை குறித்து கம்பீரமாய் களி கூறுவார் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்மை குறித்து ஆண்டவர் எப்பொழுதும் மகிழ்ச்சி உள்ளவராய் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையிலே நடப்பதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பெரிய காரியங்களிலே மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, நேர்மையாக, கடின உழைப்போடு கூட செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். செப்பனியா 3:18-20 ஆகிய 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தனையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு மகிமையான வெளிச்சம் வருகிறது. இது சபைக்கும் மகிமையாக இருக்கப் போகிறது. தேவன் நம்மை சூளையின் வழியாக, சோதனைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக நடத்தி செல்கிறார். பரலோகத்தின் மகிமையான காரியம் தங்க வீதி அல்ல, முத்துக்களாயிருந்த வாசல் அல்ல, அங்கே அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கப் போகிறார் என்ற காரியமும் அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்த ஒவ்வொரு சோதனைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மீது வைத்த பாரங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லப் போகிறோமே, அதுவே பரலோகத்திலே மகிமையானதாக நமக்கு இருக்கப் போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே வந்த பாடுகள் துன்பங்களின் வழியாக நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்திருக்கிறீர்களா என்பதை ஒருமுறை கூட எண்ணி பாருங்கள். அப்படி அவர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதித்த பாடுகள் கஷ்டங்கள் உங்களை அவருக்கு நேராக வழிநடத்தாததாய் இருந்திருக்கும் என்றால் அது வேதனையான காரியம்தான். ஒவ்வொரு முறை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அனுபவிக்கும் பாடுகளின் வழியாகவும் நாம் அவருக்குள்ளே வளரவே அழைக்கப்படுகிறோம். அதற்காகவே அதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஒருவேளை இந்நாட்களிலே நீங்கள் பாடுகள் வழியாக, அழுத்தங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், எந்த காரியத்திலே நான் வளர நீர் என்னை எதிர்பார்க்கிறீர் என்பதை அவரிடத்திலேயே கேட்டு அவர் வெளிப்படுத்தும் காரியங்களிலே நாம் வளர நம்மை அர்ப்பணிப்போமா? ஒரு தேவ மனிதர் இவ்வாறு சொல்லுகிறார், இருளான சுரங்கத்திலிருந்து, ஈரமான பகுதியிலிருந்து, சூடான உலையிலிருந்து தங்கம் வருகிறது. அதற்காக இரக்கம் கொள்ளும் இருதயம் இல்லாமல், எந்த ஒரு கருத்தையும் நம்ப வாய்ப்பில்லாமல், அது நசுக்கப்பட்டு தூசிக்கு புழுதிக்கு இணையாக தாழ்த்தப்பட்டு பின்னர் உருவாக்கப்பட்டு சுத்தியால் அடிக்கப்பட்டு இது ஒருபோதும் செய்யப்படக்கூடாது என்று காணப்படும் அளவிற்கு தங்கம் சென்றது. இந்த கொடிய சோதனைக்கு அந்த ஏழை தங்கம் என்ன செய்தது? அதை அங்கே அந்த ஈரமான இருளான சுரங்கத்திலேயே விட்டுவிட்டிருந்தால் நலமாயிருக்கும் அல்லவா? மட்டுமல்ல, இதுதான் வாழ்க்கையின் மகிமை என்றால், தங்கமாக இருப்பதை விட அதில் உள்ள களிம்பாக இருப்பது மேலாக இருக்கும். அடுத்ததாக இந்த தங்கமாகிய உலோகம் உருளையின் நடுவிலே சென்று நாணயம் பொறிக்கப்படுகிற தாடைக்கு ஊடாக கடந்து போய் விடுதலையின் முத்திரை குத்தப்பட்டதாக குறைவின்றி வெளிவருகிறது. அருமையானவர்களே, ஈரமான சுரங்கத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு வெளியே வருவது என்ன ஒரு மகிழ்ச்சியான காரியம் இல்லையா? அருமையான அழகான தங்க நாணயமாக, மகிமையான உருவம் பொறிக்கப்பட்டதாக வெளியே வருவது எத்தனை சந்தோஷம் என்று சொல்லி முடிக்கிறார். ஆம், தங்கம் தங்க நாணயம் ஆவதற்கு முன்பதாக, ஒரு விடுதலையான மதிப்பு மிக்க நாணயம் ஆவதற்கு முன்னதாக பல சோதனைகள் வழியாகவே கடந்து வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் இரட்சகரின் பிரசன்னத்திற்குள்ளே மகிழ்ச்சியோடு இருக்கும்பொழுது நாம் நமக்கு பூமியிலே இருந்த ஒவ்வொரு வருத்தத்திற்காக, பாரத்திற்காக, ஒவ்வொரு சோதனைக்காக, இருதய வேதனைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். ஒரு ஞானமான தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நடத்தும் வண்ணமாகவே தேவன் நம்மை நடத்தினதற்காக நாம் நன்றி சொல்லப் போகிறோம். நாம் அவருடைய கண்டிப்பான அன்பிற்காக, அன்பின் இருளான பக்கத்திற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை இந்நாட்களிலேயே அதை உணர்ந்து நன்றி செலுத்துவோம் என்றால் அது மிக சிறப்பானது. பிரியமானவர்களே, நாம் பாடுகளின் வழியாக கடந்து வந்ததற்காக, அதன் மூலமாய் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக இப்பொழுதே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் என்றால் உண்மையிலேயே அது அருமையானது. இன்றைய நாட்களிலேயும் நீங்கள் கடந்து போகும் வருத்தமான பாதைகளுக்காக சோர்ந்து போகாதிருங்கள். மற்றவர்கள் மேலே குற்றம் சாட்டாதிருங்கள். அவனால் தான் வந்தது, இவளால் தான் வந்தது என்று மற்றவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்கள் பெரியல ஒரு பெரிய நோக்கு வைத்திருக்கிறார், உங்கள் மேல் அன்புள்ளவராயிருக்கிறார். ரோமர் 8:28 என்ன சொல்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய அன்பை நீங்கள் நம்பி உங்களை பரிபூர்ணமாய் அவருடைய உருவாக்கும் கரங்களிலே ஒப்புக் கொடுப்பீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0460. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14.